ஓம் சாந்தி. முரளி டேட் 22/7/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்ததாகிவிடும். பாபாவினுடையவர் ஆவது என்றாலே தேக அபிமானத்தை விட்டு விடுவது. ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. கேள்வி: கடைசி நேரத்தை அருகாமையில் இருப்பதை பார்த்து கொண்டே எந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாக புதைந்துவிடும், சிலருடையதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு விடும். இந்த ஸ்லோகனை எப்போதும் நினைவில் வையுங்கள். ஏனென்றால் இப்போது துக்கத்தின் மலை விழப்போகிறது, அனைவருக்கும் மரணம் ஏற்பட போகிறது. குழந்தைகளாகிய நீங்களோ பாபாவின் மீது முழுமையான பலி ஆகிறீர்கள். உங்களுடைய அனைத்தும் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் ஒரு பிறவிக்கு பலி ஆகிறீர்கள். பாபா 21 பிறவிகளுக்கு பலி ஆகின்றார். 21 பிறவிகளுக்கு நீங்கள் தாய் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறோமோ அப்படியே பலன் கிடைக்கிறது. பாடல்: நான் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை மனிதர்கள் மட்டும்தான் தெரிந்திருக்கிறார்கள். பகவானை எப்பொழுதும் பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அவருடைய பெயரும் உயர்ந்தது மற்றும் அவருடைய இடமும் உயர்ந்தது. அனைத்தையும் விட உயர்ந்த மூல வத்தனத்தில் இருக்கின்றார். இப்போது இறை தந்தை என்று சொல்கிறோம் என்றால் நாம் கண்டிப்பாக அவருடைய குழந்தைகள் ஆவோம். நம்மை தந்தை என்று சொல்ல முடியாது. சர்வ வியாபி என்று சொல்வதால் அனைவரும் தந்தை ஆகிவிடுகின்றனர். அவர் எப்போதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதால்தான் அனைத்து பக்தர்களும் அவரை நினைவு செய்கின்றனர். பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்க பகவானே இங்கே வர வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை ஆவார். படைப்பவர் கண்டிப்பாக புதிய உலகத்தை தான் படைப்பார். ஆக அவர் எங்கு வருவார்? தூய்மையற்ற உலகத்திலா அல்லது தூய்மையான உலகத்திலா? பாருங்கள், இது நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டிய விஷயமாகும். நீங்கள் ஒன்றும் சிறியவர்கள் கிடையாது. சரீரத்தின் உறுப்புகள் பெரியதாக இருக்கின்றன அல்லவா? அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த உலகம் துக்கமானது என்று புரிந்து கொள்கின்றனர். எங்களை சுகம் சாந்தி நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்கின்றனர். நாடகப்படி பாபா வரத்தான் வேண்டும். இது உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாது. உலகத்தின் வரலாறு புவியியல் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. 4 யுகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சங்கம் யுகம் ஏற்படுகிறது. கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் இடையில் இது நன்மை தரக்கூடிய லீப் யுகமாகும். இது புருஷோத்தம யுகம், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த உத்தமத்திலும் உத்தமமான மரியாதை புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும். இதை போல உத்தமமான யுகம் வேறு எதுவும் கிடையாது. சத்தியுகமும் திரேதாயுகமும் சங்கமிக்கும் யுகம் கூட உயர்ந்தது கிடையாது. அதில் சுகத்திற்கான 2 கலைகள் குறைந்து போய் விடுகிறது. இந்த சங்கம் யுகத்திற்கு தான் மகிமை இருக்கின்றது. பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் சர்வ வியாபி கிடையாது. குழந்தைகள் எத்தனை தவறுகள் செய்கின்றனர். ஆனால் நாடகப்படி அந்த தவறும் நடக்கத்தான் வேண்டும். பிறகு நான் வந்து அவர்களை தவறு இழைக்காதவர்களாக ஆக்குகின்றேன். பாபா சொல்கிறார், என்னை நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்கிறீர்கள். பிறகு நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவராக ஆக்குகின்றேன். அதனால்தான் பக்தர்கள் நினைவு செய்கின்றனர். ஆனால் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்ட காரணத்தால் அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக்கி விட்டனர். ஆகையினால் அவர்களும் அவ்வாறே ஒன்றுமில்லாதவர்களாக துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். பாரதம் சுகதாமமாக இருந்தது. இப்போது துக்கதாமமாக ஆகிவிட்டது. பாபா சொல்கின்றார், நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றேன். நான் பரம்தாமம் பிரம்மாண்டத்தில் வசிக்கின்றேன். நீங்களும் கூட அங்கே இருந்தீர்கள், பிறகு இங்கே நடிக்க வந்தீர்கள். பிராமணர்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த உச்சி குடுமி என்று தெரிந்திருக்கிறீர்கள். ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்த ஷிவ பாபாவிற்கு என்ன அடையாளம் கொடுப்பது? அவரோ நட்சத்திரமாக இருக்கிறார். ஆத்மாவை போல பரமாத்மாவும் தான். புருவத்தின் மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போல ஆத்மா பிரகாசிக்கிறது. ஆத்மாவின் ரூபமே நட்சத்திரம் போலதான். இது உருவாக்கப்பட்ட நாடகம். இதில் ஆத்மாக்கள் அனைவரும் பிரம்மாண்டத்தில் நிராகார மரத்தில் இருக்கின்றனர். அதுதான் நிர்வாண தாமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் நிராகார உலகம் இனிமையான வீட்டிலிருந்து வருகிறார்கள். இப்போது துக்க தாமமாக இருக்கிறது. எத்தனை பிரிவினைகள் இருக்கின்றன? சத்யுகத்தில் எந்த பிரிவினையும் கிடையாது. பாரதம்தான் உயர்ந்த கண்டமாக இருந்தது. பாபாவை சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்கின்றார், சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தை படைத்து பழைய உலகத்தை அழிக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? இப்போது துக்கத்தின் மலையே விழப்போகிறது. அனைவருடைய செல்வமும் மண்ணுக்குள் புதைந்து போய்விடும். தங்களுக்குள் வெறுப்பு ஏற்படுகின்ற போது தாம் உருவாக்கி வைத்துள்ள அணுகுண்டுகளை கடைசியில் கண்டிப்பாக பயன்படுத்தி அழிக்க வேண்டும் என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்குவதற்கு யார் தூண்டுதல் கொடுக்கிறார் என்பது தெரியவில்லை. வயிற்றிலிருந்து ஆயுதங்கள் வந்ததாக கீதையில் கூட இருக்கிறது. இவை அனைத்தும் புத்தியின் விஷயங்களாகும். தன்னுடைய நாட்டை அழிப்பதற்கு அணுகுண்டுகளை உருவாக்குகிறார்கள். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்று மூன்று சேனைகள் இருக்கிறது அல்லவா? யாதவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டு மடிகின்றனர். மற்றபடி கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கிடையே சண்டை ஏற்படுவதில்லை. நீங்கள் யாருடனும் யுத்தம் செய்வதில்லை. நீங்களோ யோக பலம் நிறைந்த ராஜரிஷிகள் ஆவீர்கள். சந்நியாசிகள் ஹட்டயோக ரிஷிகள் ஆவர். அவர் சங்கராச்சாரியார் மற்றும் இவர் சிவாச்சாரியார். கிருஷ்ண ஆச்சாரியார் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் இப்போது மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்காக ஞானம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் தூய்மையற்ற முட்களிலிருந்து தெய்வீக மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாட்டில் கூட கேட்டீர்கள், வாருங்கள் அஜாமில் போன்ற பாவிகளையும் உயர்ந்தவர்களாக மாற்றுங்கள். பதீத பாவனர் என்று பாடப்படுகின்றார். அவர்தான் சத்குருவாக இருக்கிறார். உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். இதுதான் இங்கே லட்சியம் ஆகும். இது பாடசாலை அல்லவாம். இங்கே நாம் நரனிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகின்றோம். இதில் மூட நம்பிக்கைக்கான விஷயமே இல்லை. பள்ளிக்கூடங்களில் கூட லட்சியம் இருக்கிறது அல்லவாம். நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி எடுப்பதற்காக பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். அந்த உலகத்திற்கான ஆஸ்தியை இங்கே எடுக்க வேண்டியிருக்கிறது. அதுவோ சுகதாமம், இது துக்கதாமம். பாடலில் கேட்டீர்கள், நான் ஒரு சிறிய குழந்தையாக இருக்கிறேன். நீங்கள் குழந்தைகள் அல்லவா? சிலர் 25 வயது குழந்தையாக, சிலர் 20 வயது. பாபா சொல்கின்றார், ஒரு நாள் குழந்தை கூட ஆஸ்தி எடுக்க முடியும். எல்லையற்ற பாபா பாரதத்தை வைரத்திற்கு சமமாக ஆக்க வந்திருக்கின்றார். சத்யுகத்தில் எத்தனை வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன, அதை சொல்லி முடியாது. பிறகு எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறதோ அப்போது தூய்மையற்ற ராஜாக்கள் அமர்ந்து சோமநாத் போன்ற கோவில்களை கட்டுகின்றனர். ராஜாக்களிடம் கோவில்கள் இருக்கின்றன. இன்றைய காலத்தில் நிறைய கோவில்கள் உருவாக்கி கட்டிக்கொண்டே இருக்கின்றனர். அனைத்திலும் முக்கியமான கோவிலை யார் உருவாக்கி இருப்பார்கள்? யார் பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறார்களோ அவர்கள்தான் உருவாக்கி இருக்க வேண்டும். நீங்கள்தான் பூஜைக்குரியவர் மற்றும் நீங்கள்தான் பூஜாரி என்ற இந்த மகிமை பரமபிதா பரமாத்மாவுக்காக அல்ல. அவருடைய மகிமை அனைத்திலும் தனிப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய மகிமை தனிப்பட்டதாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமை பாபாவினுடையது. அவர் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைகிறீர்கள். பிறகு துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் லௌகீக தந்தைக்கு குழந்தையாகி எப்படி எப்படி கர்மம் செய்கின்றீர்களோ அப்படியே பிறவி எடுக்கிறீர்கள். பணத்தை தானம் செய்வதால் ஒரு பிறவிக்கான அல்பகால சுகத்தின் ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. ராஜாக்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள் அல்லவா? சொர்க்கத்தில் நீங்கள் நோய்வாய்ப்படுவதில்லை. உங்களின் சராசரி ஆயுள் 150 வருடங்களாக இருக்கும். எத்தனை ஆரோக்கியமாக இருந்தீர்கள்! நோய் துக்கத்தின் பெயரே கிடையாது. ஷிவ் பாபா குழந்தைகளுக்காக பரிசு கொண்டு வருகின்றார். இதுதான் உள்ளங்கையில் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. முயற்சி செய்ய வேண்டும். சூரிய வம்சத்தினர் ஆகுங்கள் அல்லது சந்திர வம்சத்தினர் ஆகுங்கள் அல்லது பணக்கார பிரஜையாகுங்கள், ஆனால் கிருஷ்ணரை போல ஆவதுதான் லட்சியமாகும். மற்றபடி கிருஷ்ணருடைய மகா வாக்கியம் என்று ஒருபோதும் சொல்லப்படவில்லை. இது பகவானுடைய மகா வாக்கியம். இது ருத்ர ஞான யக்ஞம் என்று புரிய வைக்கப்படுகிறது. ராஜஸ்வ என்றால் சுய ராஜ்யத்தை அடைவதற்காக என்று அர்த்தம். சாஸ்திரங்களில் கூட பெரிய கதையை எழுதிவிட்டார்கள். பாபாவிடம் பலி ஆவதால் பாபா பிறகு 21 பிறவிகளுக்கு பலியாகிவிடுகின்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக்குகின்றார். பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தின் எஜமானர் அல்லவா? பிறகு நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகிறீர்கள். நான் உலகத்திற்கு எஜமானர் ஆவதில்லை. உங்களை அவ்வாறு ஆக்க வருகின்றேன். பதீத பாவனா வாருங்கள், வந்து தூய்மை ஆக்குங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பிறகு எப்படி சர்வ வியாபி ஆனார்? சத்கத்தியை வழங்கக்கூடிய பதீத பாவனர் ஒரே ஒரு பாபா மட்டுமே. இந்த நேரம் அனைவரும் தமோ பிரதானம் ஆகிவிட்டனர். சத்தோ ரஜோ தமோவை அனைவரும் கடந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பிறகு தமோ பிரதானமாக ஆகிறது. சத்யுகத்தில் தேவி தேவதைகளும் சத்தோ பிரதானமாக இருந்து பிறகு திரேதாவில் சத்தோ ஆகி, அதாவது ராம ராஜ்யத்தில் சத்ரியர்கள் ஆகி, பிறகு ரஜோவில் வைஷ்யர்களாகவும் தமோவில் சூத்திரர்களாகவும் வர்ணங்கள் மாறுகின்றனர் அல்லவா? விராட ரூபத்தில் தேவதா சத்ரிய வைஷ்ய சூத்திர வர்ணங்களை காண்பிக்கிறார்கள். பாபாவையும் பிராமணர்களையும் மறைத்து விடுகின்றனர். பிராமணர்களாகிய நீங்கள் தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் பாரதத்திற்கு உயர்ந்த சேவை செய்கிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி இருக்கிறீர்கள். சிறந்ததிலும் சிறந்த, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் வழி கிடைக்கிறது. அதன் மூலம் நீங்களும் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றீர்கள். பிறகு மாயையின் பிரவேசம் ஏற்படும் போது நீங்கள் அசுரர் ஆகிவிடுகின்றீர்கள். கல்பம் கல்பத்திற்கும் பாபா இப்படி வந்து புரிய வைக்கின்றார். பாபா உங்களை மனிதரிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக ஞான கலசத்தை மாதர்களாகிய உங்கள் மீது வைக்கின்றார். சந்நியாசிகளோ மாதர்களை நரகத்தின் வாசல் என்று புரிந்து கொள்கின்றனர். அவர்களை திட்டுகின்றனர். பிறகு அதே மாதர்களிடம் வந்து பிச்சை கேட்கின்ற காரணத்தினால் கடன் ஏறி விடுகிறது. ஆகையால் கிரகஸ்திகளிடம், குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வந்து மறுபிறவி எடுத்து மீண்டும் சந்நியாசம் செய்கின்றனர். மறுபிறவி எடுக்கவில்லையானால் பிறகு இத்தனை சந்நியாசிகள் எங்கிருந்து வருகின்றனர்? பாரதம் தூய்மையாக இருந்தது. மேலும் சம்பூர்ண நிர்விகாரி உலகம் என்று சொல்லப்படுகிறது. தாங்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர் என்று தேவதைகளின் முன்னால் போய் மகிமை பாடுகிறார்கள். பிறகு குணமற்ற எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள். சர்வ குணங்கள் நிறைந்தவர் என்பது சிவபாபாவின் மகிமை கிடையாது, இது தேவதைகளின் மகிமை. ஆனால் முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தால் ராமர் சீதை முன்பு கூட இந்த மகிமை செய்கின்றனர். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்களே தவிர ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. ஆக பாபா சொல்கின்றார், இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாம் கண் திறக்கப்படுகிறது. தேவதைகளுக்கு மூன்றாம் கண் இருப்பதில்லை. சித்திரங்களில் தேவதைகளுக்கு அப்படி காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது உங்களுடையது ஆகும். ஆனால் மூன்றாம் கண் திறந்து பிறகு அது மூடப்பட்டும் விடுகிறது. ஆச்சரியப்படும் வகையில் கேட்பார்கள், விரும்புவார்கள், பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள், பிறகு கைவிட்டு போய்விடுகிறார்கள். மிக நல்ல நல்ல குழந்தைகள் கூட மாயையிடம் தோற்கின்றனர். ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைய செய்வதற்கு பாபா நம்மை யுத்தம் செய்விக்கின்றார். மற்றபடி வேறு எந்த யுத்தமும் கிடையாது. இப்போது நீங்கள் பிரம்மா வம்சத்தினர், பிறகு தேவதை ஆவீர்கள். இப்போது சூத்திரனிலிருந்து பிராமண வர்ணத்திற்கு வந்துள்ளீர்கள். இந்த நேரம் சிருஷ்டி சக்கரம் முழுமையாக புத்தியில் உள்ளது. நாடகம் முடிவடைகிறது. பாபா கூட்டி செல்வதற்காக வந்திருக்கின்றார். மாயை அனைவரையும் தூய்மை இழக்க செய்து விடுகிறது. இப்போது பாபா சொல்கின்றார், யோக அக்னி மூலம் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர் ஆகுங்கள். இதில் உழைப்பு தேவை, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக இருந்தோம். நீங்கள் எங்களை பிறகு சத்தியுகத்திற்கு அனுப்பினீர்கள். சத்தியுகத்தில் பல பிறவிகள் எடுத்தோம். பிறகு திரேதாவிற்கு வந்த பின் திரேதா யுகத்தில் பல பிறவிகள் எடுத்தோம். இவருக்கும் கூட, பிரம்மா பாபாவிற்கும் கூட. பாபா சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. அதை நான் தான் சொல்கின்றேன். மனிதர்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றனர்? 84 லட்சத்திற்கான விஷயமே ஏற்பட முடியாது. கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் ஆகும். இந்த சாஸ்திரங்கள் உங்களை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தி விடுகிறது. இப்போது பாபா உங்களை எழுப்பியிருக்கின்றார். நீங்கள் விழித்தெழுந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிறிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சிலர் 3 மாதம், சிலர் 4 மாதம். நீங்கள் ஈஸ்வரனுடையவர் ஆகின்ற காரணத்தினால் நீங்கள் இறந்துவிட்டால் முழு உலகமே இறந்துவிடும். பாபாவினுடையவர் ஆகும் போது தேக அபிமானம் அழிந்து போய் விடுகிறது. பாபா சொல்கின்றார், ஷரீரத்தில் இருந்து கொண்டே, குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் நீங்கள் தூய்மையான சம்பந்தத்தில் இருந்தீர்கள். இப்போது தூய்மையற்ற குடும்ப தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். பக்தியை கூட நீங்கள்தான் துவக்கி வைக்கிறீர்கள். பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக நீங்கள் ஆகிறீர்கள். முதலில் நீங்கள் தூய்மையான பக்தி செய்தீர்கள். இப்போது பக்தியும் தூய்மையற்றதாகிவிட்டது. பிறகு உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவிற்கு கூட சங்கம யுகத்தில் தான் வரவேண்டியிருக்கிறது. யுகே யுகே என்று சொல்வதை வைத்து 4 யுகங்கள் என்று சொல்லுங்களேன். பிறகு 24 அவதாரங்கள், மீன் ஆமை அவதாரம் எப்படி ஏற்பட முடியும்? கடவுள் ஒருவரே, படைப்பவரும் ஒருவரே. ஆக அவருடைய படைப்பும் ஒன்றுதான். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, சுய ராஜ்யத்திற்காக பாபா மீது பலியாக வேண்டும். லட்சியத்தை எப்போதும் முன்னால் வைக்க வேண்டும். புருஷார்த்தம் செய்து சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். 2, பாபாவிடமிருந்து கிடைத்த ஞானத்தின் 3ம் கண் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். மாயை பிரவேசமாகிவிடக்கூடாது என்பதில் முழு கவனம் வைக்க வேண்டும். யோக அக்னி மூலம் பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். வரதானம், அனைத்து சம்பந்தங்களிலும் தந்தையை தன்னுடையவராக ஆக்கி ஏக்ரஸாக இருக்கக்கூடிய நஷ்டமோகா நினைவு சொரூபம் ஆகுங்கள். நஷ்டமோகா, பற்றை வென்றவர். நினைவு சொரூபம் ஆகுவதற்காக அனைத்து சம்பந்தங்களிலும் தந்தையை தன்னுடையவர் ஆக்குங்கள். எந்த ஒரு தேக சம்பந்தத்திலும் புத்தியின் பற்றுதல் இருக்கக்கூடாது. ஒருவேளை எங்கேயாவது பற்று இருந்தது என்றால் புத்தி அலைந்து திரியும். தந்தையை நினைவு செய்வதற்கு அமருவார்கள். ஆனால் எதன் மீது பற்று இருக்குமோ அதனுடைய நினைவே வரும். சிலருக்கு பணத்தின் மீது மோகம், சிலருக்கு ஆபரணங்கள் மீது, சிலருக்கு ஏதாவது ஒரு சம்பந்தத்தின் மீது. எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே புத்தி செல்லும். ஒருவேளை அடிக்கடி புத்தி வெளியே செல்கிறது என்றால் ஏக்ரஸ் ஆக ஒரே நிலையாக இருக்க முடியாது. ஸ்லோகன்: இயற்கையை அடிமை ஆக்கினீர்கள் என்றால் துயரம் தூரமாக ஓடிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.